ஸ்ரீ மகாபக்த விஜயம் கபீர்தாசர் சரித்திரம் 8வது அத்தியாயம். கபீர் துலுக்க மதத்தை கண்டித்தது. இப்படி கபீர் இருக்கையில் துலுக்கரெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து தமாலையும் ஜீஜா பீபியையும் விழித்து, நீங்கள் துலுக்கராயிருந்தும் இந்துக்களைப் போல நாராயணா ஸ்ரீராமா என்று கூச்சலிட்டுக் கொண்டு எங்கள் தெருவில் இருப்பது தகுதியல்ல, இக்கணம் இவ்விடத்தை விட்டு பேருங்கள், இந்துக்கள் வீதியில் சேருங்கள் என்று கடுகடுத்து உரைக்கிறதை கேட்ட கபீர் துடுக்கரை நோக்கி, நீங்கள் உரைத்தால் நாங்கள் போவோமா? ராம் ரயீம் ஒன்று என்று அரியா உங்களுடன் வாது செய்வோம் என துலுக்கருள் மிகவும் கற்ற காஜி கபீரை பார்த்து கரத்தை பிடித்தீட்டு, ராம் ரயீம் ஒன்று என்பது எப்படி? ராமன் என்பவன் தசரதன் என்னும் மனிதன் புத்திரனாகும். ரயீம் என்பது ஜனன மரணமில்லா நிரூபமாகிய கடவுளாகும். உண்மையறியா உன்னுடன் பேசுவதால் ஓர் பயனும் இல்லை என்று சொல்ல கபீர், ஓ கற்றும் அறிவில்லாத காஜியே, நித்திய நிர்மல சுரூபமாகிய பரபிரம்மத்தின் அம்சத்தை பெற்று லோகங்களை ரட்சிக்கும் கர்த்தாவாகிய மகாவிஷ்ணுவுக்கு சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம் செய்வதே தொழில் ஆதலால், துஷ்டனாகிய ராவணனை சம்ஹாரம் செய்ய தசரதராஜனுக்கு புத்திரனாய் அவதரித்தார், அவரை மானிடர் என்று எந்த மதிகுண்டு அறிந்தாய் என்று கேட்க காஜி, அடா பொய் சொன்னாலும் பொருந்தச் சொல்ல வேண்டும், அப்படிக்கின்றி கடவுள் வேறு உலகங்களை ரட்சிக்கும் கர்த்தா வேறு என்று நீ ஒருவன் சொல்லவே கேட்டேனானால், வேதமே இல்லா இந்து மதத்தில் பிரவேசித்த உனக்கு உண்மை நெறி எங்கனம் தெரியப் போகிறது என்ற எட்டியுடன் சேர்ந்த இளவும் தீப்பட்டது போல் இந்துக்களுடன் சேர்ந்த நீ நரகத்துக்கே ஆளாக வேண்டும் என்றார். கபீர், ஏன் வாயில் வந்தபடி பிதற்றுகின்றீர்? நிருபமாகிய பரபிரம்மே ஆதி தெய்வமானாலும் அதிலிருந்து உண்டான பகவானாலேயே மானிடர் முதலான சமஸ்த லோகங்களும் உண்டாயிற்று. ஆனதால் ஆதியிலிருந்து சகலரும் திரிமூர்த்திகள் ரூபமான விக்கிரகங்களை பணிந்து கொண்டே வந்தார்கள். அதை மத்தியில் நிகிரகித்த இப்ராஹிம் முதலானவர்களுக்கு கொடிய ஆக்னி கடவுளே கிடைக்கும்படியாய்ச் செய்தது அபத்தமோ? அன்றி ஆதியில் சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மதேவனால் உண்டாக்கப்பட்ட வேதங்களே மெய்யானதன்றி, நடுவாந்திரத்தில் பிறந்த மஹம்மது என்னும் ஓர் மானிடனால் உண்டாக்கப்பட்ட வேதத்தை மெய்யென்று நம்பக்கூடுமா? இது தெரியா நீ என்னுடன் வம்பு செய்யக்கூடுமா என்று கூற காஜி, நிரூபமான கடவுள் நினைத்த மாத்திரத்தில் உண்டான இந்த உலகத்தை ரூபமுள்ள பிரம்மாவால் செய்யப்பட்டது என்று உரைத்த உன் மூடத்தனத்தை எப்படி தெளிவிப்பேன்? அன்றி எங்கள் சத்குருநாதனாகிய மகம்மதுக்கு கடவுளும் தாரப்படி தேவதூதர்களால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட வாக்கியங்களே சத்திய வேதமாகும். அதில் உற்ற நுட்பதார்த்தங்கள் உன்னை போன்ற லுப்தர்களுக்கு தெரியப் போகிறதா என்று நகைக்க கபீர், கடவுளுக்கு நினைப்பிருந்தால் மறப்பு உண்டு. இப்படி சங்கல்ப விகல்பம் உள்ளவர் தேகம் உண்டாயிருக்குமே, தேகத்துக்கு ஓர் ரூபமும் உண்டே, நிரூபத்துக்கு ரூபமேது, நிஷங்கல்பத்துக்கு சங்கல்பமேது, நிர்விகல்பத்துக்கு விகல்பம் ஏது, நிச்சலனத்துக்கு சலனமுள்ள தொழில் ஏது? சலனமில்லாமல் ஜெகம் உண்டாகுமா? ரூபமில்லாமல் நினைவு உண்டாகுமா? நீ சொல்வது ஆகாயத்தில் கப்பல் ஓடுகிறது என்றும், அந்தரத்தில் மரங்கள் இருக்கின்றதென்றும், வெளிக்கு சலமுண்டென்றும், வழிக்கு ரூபமுண்டென்றும் சொல்வது போலல்லவோ இருக்கின்றது? அன்றி சங்கல்ப விகல்பமில்லா நிர்விகற்பராகிய கடவுளுக்கு ரூபமில்லாமல் இருக்க தேவதூதர்களுக்கு வாக்கியங்களை எவ்விதமாய் எழுதி கொடுத்தார்? எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் பாலுக்குள் வெண்ணெய் போலவும் எங்கும் பரிபூரணமாயிருக்கும் பரபிரம்மம் எவ்விடத்திலிருந்து தூதர்களுக்கும் மகம்மதிடம் போ என்று கட்டளையிட்டார்? மகம்மது இருக்கும் இடத்தில் பரபிரம்மம் இல்லாமல் போச்சுதா? வடிவும் வாக்கும் இல்லாதவர் கொண்டு போவதென்று எப்படி அறிந்தார்? ஆகாயத்திலிருந்து அனுப்பி பூமியில் இல்லாதவரோ கடவுள்? கருணையுடன் ஏற்படுத்திய வாக்கியங்கள் வேதத்தில் ஜீவஹிம்சை செய்யும்படியான வாக்கியம் இருக்குமோ? இவ்வாக்கியங்களில் சிலதை இப்ராஹிம் பயம்பர் குமாரரில் ஒருவனாகிய இஷாக் என்பவன் தள்ளக்கூடுமோ? சத்திய வேதம் அல்லவென்று வெல்லக்கூடுமோ? துலுக்க வம்சத்துக்கு ஆதித்துணையான இப்ராஹிம் பயம்பர் என்பவர் பலவாறு விரித்துரைத்தும் இஷாக் என்பவன் சொந்த குமாரனாயிருந்தும் பொய் வார்த்தைகளால் என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று தந்தையை பட்டணத்தை விட்டு அகற்றக்கூடுமோ? ஓ காஜி, உலகத்தில் தங்கள் தங்கள் பேர் விளங்கும் பொருட்டு ஓரோர் மதத்தை ஏற்படுத்தி அதற்கு தகுதியான வாக்கியங்களையெல்லாம் சேர்த்து வேதம் என்று நாமமிட்டு தன்னை சகலரும் தொழும்படியாய் அதில் வரைந்து இதுவே சத்திய வேதம் என்றும் இதுவே தேவனுடைய கட்டளை என்றும் உரைத்து மானிடர்களை எந்த வழியாலும் நிற்காமல் கெடுத்தார்கள் அன்றி மோட்ச மார்க்கத்தை கற்பிக்கவில்லை. இம்மதபேதங்களால் மதமே விருத்தியாகின்றதே அல்லாமல் சம்மதமான சாந்தகுணம் பிறக்கப் போகிறதே இல்லை. மோட்சமடைபவன் மானுடனை தொழுவானேன் தொழுது அழுவானேன். ஜீவகாருண்யத்தை கைக்கொண்டு கடவுளை நோக்கி தவம் செய்யாமல் கொலைபாதகத்துக்கு உட்பட்டு மாயையால் பங்கப்பட்டு அதோகதிக்கு ஆளாகும் காரியங்களை செய்தால் ஆண்டவன் அருளை யுகமுடிவிலும் அடைவதற்கு கூடுமோ என்று கூற, காஜி சச்சிதானந்த கடவுளை விடுத்து மும்மூர்த்திகளை தியானிப்பது மூடமல்லவா என்று கூற, கபீர் மஹம்மது என்னும் ஓர் மானிடனை பணிகிறதை விட மும்மூர்த்திகளை பணிவது மூடம் அல்ல என்று கூற, காஜி இரட்சகர்த்தனாகிய விஷ்ணு தானே வந்து ராவணனை கொல்லலாகாதோ மானிட பிறப்பெடுக்கும் காரணம் ஏதோ என, கபீர் தேவர் மூவரால் சாகாபரம் பெற்றதற்காக மானிடனாய் அவதாரம் செய்ய நேரிட்டது என்று கூற, காஜி இரட்சகன் சம்ஹாரம் செய்யக்கூடுமோ என்று கேட்க, கபீர் இரட்சகனாகிய ராஜன் துஷ்டர்களை நிகிரகம் செய்கிறதைப் போல துஷ்டனான ராட்சசனை கொல்ல நேரிட்டது என்று கூறினார். காஜி சிரேஷ்டமான இவ்வாக்கையின் மேல் மண்ணை குழைத்து அணிவது மடமையல்லவா என்று கூற, கபீர் அனித்தியமான இச்சரீரம் எத்தனை நாள் இருந்தாலும் மண்ணேயாய் போகும் என்றும் இதை நம்பாதீர்கள் என்றும் உம்மை போல் ஒத்தவர்களுக்கு அறிவு உண்டாக்க அடையாளமானது இது. மடமையை தவிர்க்குமே அல்லாது மடமையை கொடுக்காது என்று கூற, காஜி ஆனாலும் கல்லை கும்பிடுவது அறிவீனமல்லவோ என்று கூற, கபீர் எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மம் கல்லிலும் இருக்கிறார், இக்கடத்துள்ளும் இருக்கிறார் என்றும் அப்பக்குவர்க்கு ரூபமுள்ள திரிமூர்த்திகளை புறம்பில் ஊனக்கண்ணார் பார்த்து பணியவும் பக்குவர்க்கு நிரூபமாகிய பரபிரம்மத்தை அகத்தில் ஞான சக்ஷுவால் அறிந்து தொழவும் விதித்திருப்பது அறிவீனமல்ல. அசன் உசன் என்பவர்கள் செய்த அக்கிரமத்தை தேவர்கள் பொறுக்க மாட்டாமல் அவர்களை கண்டிக்க தேடுகையில் தடாகத்தில் மூழ்கியிருந்த அவர்களின் கரங்களை வைத்தும் பூஜிக்கும் மனிதர்களே அறிவியினர் என்று கூற, காஜி உங்கள் வேதத்தில் ஆதி மனிதன் யார் என்று உரைக்கின்றது என்று கேட்க, கபீர் பிரம்மாவால் மனுவும் மனுவால் மானிடரும் உண்டாக்கப்பட்டார் என்று கூற, காஜி அதற்கு திருஷ்டாந்தம் ஏது என்று கேட்க, கபீர் மனுவால் உண்டானதால் மானிடர் என்றும் மானிடருக்கு உரைத்த நீதிகளை மனுநீதி என்றும் சொல்லப்படுகிறதே, இதுவே திருஷ்டாந்தம் என்று கூற, காஜி கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஆதாரமே ஆதி மனுஷன் அன்றி மனு அல்ல என்று கூறினார். கபீர் கடவுளுக்கு ரூபமே இல்லை என்று உரைக்கும் நீ கடவுள் ஆதாமை சிருஷ்டித்தார் என்பது சாஸ்திர விரோதமாயிருக்கின்றதன்றி அநேக சங்கையேற்கும் இடம் கொடுக்கிறது. போதத்தால் உண்டாக்கப்பட்ட பாவையே ஆதார ரூபம் என்றும் அந்த ஓவியத்துக்கு கடவுள் ஆவியை ஊதினார் என்றும் ஆதாம் கடவுள் கட்டளையை மீறினார் என்றும் பூதம் கடவுளுக்கு விரோதமாயிருக்கிறது என்றும் தன் கட்டளையை கடந்த ஆதாமை வானுலகத்திலிருந்து தள்ளிவிட்டார் என்றும் கடவுள் வாக்கியத்துக்கு பூதம் மாறுபட்டதென்றும் உரைக்கும் சொற்கள் எல்லாம் குற்றமாகவும் அபத்தமாகவுமே இருக்கின்றது. அது எப்படி என்றால், கடவுள் எந்த இடத்தில் எந்த உருவாயிருந்தார், ஆவியை எப்படி ஊதினார், எந்த உலகத்திலிருந்து தள்ளினார், எல்லா வல்லமையும் உள்ள கடவுளின் கட்டளையை மானிடன் தவிர்ந்தது என்ன, அற்பமான ஒரு பூதம் கடவுளை எதிர்த்தது என்ன, அவர் உரைக்கு மாறுபட்டது என்ன, திரிகாலங்களையும் உணர்ந்த கடவுள் பின் நடப்பது அறியாமல் போனது என்ன, பூதத்தை அழிக்காமல் இருந்தது என்ன, பூதத்தால் கெட்டவர்களுக்கெல்லாம் நரகத்தை உண்டாக்கினது என்ன, நிருபமாகிய கடவுள் எவ்வுலகில் இருக்கிறார், மோட்சம் என்பது எந்த லோகத்தில் இருக்கின்றது, நரக உலகம் எவ்வுலகில் இருக்கின்றது என்று அநேக கேள்விகளுக்கு இடமாயிருக்கிறது என்று கூற, காஜி ஓ கபீர் நீ பேசுவதெல்லாம் அகடவிகட வார்த்தைகளாய் இருக்கின்றது, எப்படியெனின் மோட்சமும் நரகமும் இல்லை என்று உரைக்கலாமோ என்று கேட்க, கபீர் மறுஜென்மம் எடுக்காமல் போவதே மோட்சம், ஜென்மம் எடுப்பதே நரகம் என்று கூற, காஜி நகைத்து ஓ கபீர் கரந்த பால் முலையில் பிரவேசிக்குமா, கடைந்த வெண்ணெய் மோரில் புகுமா, கழிந்த நாள் பெண்ணும் வருமா, காய்ந்த இரும்பு உண்ட நீர் கக்குமா, இறந்து போய் பஞ்சபோதமாய் போனபின் பிறக்க கூடுமா என்று கூற, கபீர் க்ஷண சிருஷ்டி பிரளயம் தின சிருஷ்டி பிரளயம் பிரளயம் தேக சிருஷ்டி பிரளயம் ஜீவ சிருஷ்டி பிரளயம் பிரம்ம சிருஷ்டி பிரளயம் என ஐந்து இருக்க நீர் ஒன்றாவது இல்லை என்று உரைக்க கூடுமோ என்று கேட்க, காஜி இந்த ஐந்தின் விவரம் ஏது என, கபீர் க்ஷண சிருஷ்டி பிரளயமாவது நினைத்தலும் மறத்தலுமாம், தினதிருஷ்டி பிரளயமாவது ஜாகிராவஸ்தியும் சுஷுப்தியுமாம், தேக சிருஷ்டி பிரளயமாவது ஜென்மித்தலும் மறித்ததுமாம், ஜீவ சிருஷ்டி பிரளயமாவது தேகத்தில் பிரவேசித்ததும் நீங்குதலுமாம், பிரம்ம சிருஷ்டி பிரளயமாவது அண்டரண்டங்களும் உண்டாக்குதலும் ஒடுங்குதலுமாம் என்று கூற, காஜி நீ சொன்னதெல்லாம் சரியேயானாலும் ஜீவர் மறித்த பின் ஜென்மித்தல் என்பது மாத்திரம் கூடவே கூடாது என்று கூறினார். கபீர் ஜீவனுக்கு ஜனன மரணம் இல்லை, தேகத்துக்கே ஜனன மரணம் என்று கூற காஜி மரித்த தேகம் பின்னும் ஜெனிக்குமா என்று கேட்க கபீர் மரித்த தேகமே ஜெனிக்கும் என்பது கூடாது, வினையின்படியே ஜீவர்களுக்கு சரீரம் உண்டாகும் என்று கூறினார். காஜி ஜீவர்கள் செய்த கர்மப்படி நிறையமாவது மோட்சமாவது அடைய வேண்டியது என்று அடிக்கடி ஜென்மித்தல் என்பது கூடாது என்று கூறினார். கபீர் மோட்சமடைந்தவர் கடான் சுகத்தில் இருக்கட்டும், நரகத்தை அடைந்தவர்க்கு விமோசனம் எப்போது என்று கேட்க காஜி எப்போதும் துன்பத்தையே நுகர வேண்டும் என்று கூற கபீர் சற்று தீங்கு செய்தோர்க்கு என்ன கதி என்று கேட்க அதற்கு அவர்களுக்கும் அக்கதியே என்று கூற கபீர் இப்படி உரைப்பது சாஸ்திர சித்தாந்தமா உன்னுடைய யுக்தியா என்று கேட்டார். காஜி எங்கள் வேதத்தில் இப்படியே உரைத்திருக்கிறது என்று கூற கபீர் நகைத்து இது நல்ல நியாயமாய் இருக்கிறது, சற்றுவினை செய்தவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து ஆட்கொள்ளாமல் எக்காலமும் நரகத்தில் தள்ளுவது என்று உரைக்கலாமோ? ஓ காஜி, நான் சொல்லும் வார்த்தையை கேளும். அதாவது தேகத்தை என்று வேறு நரகம் இல்லை, தேகத்தை என்று வேறு முக்தி இல்லை, நிச்சய மார்க்கம் இதுவேயாம் என்று கூறினார். காஜி மரித்த பின் உற்பவித்தற்கு காரணத்தை காட்டுவாயோ என்று கேட்க கபீர் உற்பவிக்கும் போதே குஷ்டவியாதி முதலான வியாதிகளுடன் பவமெடுப்பதே காரணம் என்று கூற காஜி தாய் தந்தையின் சுக்லசோனித குற்றத்தால் வந்த குறையே என்று முன் செய்த வினை என்பது கூடாது என்று கூறினார். கபீர் முன் யாதொரு தீங்கும் செய்யா ஜீவனுக்கு தாய் தந்தையரால் நூதனமாய் ஏன் இடர் வரும்? நோயாளிகள் கர்ப்பத்தில் தங்க வேண்டிய காரணம் ஏன்? ரணங்கள் நெருக்குண்ட அன்னை பிதாவுக்கு ஓர் பிணியும் இல்லா பிள்ளை பிறப்பது ஏன் என்று கேட்க காஜி இப்படி ஜனித்தல் ஜெகதீஸ்வரனுடைய செயல் என்று கூற கபீர் யாதொரு குற்றமும் செய்யா குழவியின் ஜீவர்கள் இகபவங்களை செய்வார்கள் என்றும் இப்படி ஒரு ஜீவனுக்கு இடத்தந்தால் பல ஜீவர்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறார்களா? கருணாநிதியான கடவுள் ஓர் கிருத்தியம் செய்வாராகில் அது பழுதாகுமா? அன்றி குற்றமில்லாதவனை தண்டிக்கும் ராஜனையே தூஷிப்பதற்கு இடம் உண்டாயிருக்கின்றதே என்று கூற காஜி எங்கள் வேதத்தில் அடிக்கடி ஜென்மிப்பதில்லை, கடைசி நாளில் சகலரையும் கடவுளானவர் எழுப்பி பாவிகளையெல்லாம் ஒரு பக்கமும் புண்ணியவான்களையெல்லாம் ஒரு பாலும் நிறுத்தி நரகமோட்சம் கொடுப்பார் என்று உரைக்கின்றதே என கபீர் மனிதனால் ஏற்படுத்திய புஸ்தகத்தில் இப்படியன்றி இனி எப்படித்தான் சொல்லும்? இப்படியாக அநேக கட்டுக்கதைகள் உங்கள் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கின்றதுகளை மெய்யான வேதம் என்று நம்பி பிரஷ்டர்கள் ஆனார்கள் என்று அறிந்து நல்லது. பாவிகளுக்கு நரகமும் புண்ணியவான்களுக்கு சொர்க்கமும் என்று உரைக்கும் உங்கள் வேதத்தில் ஜென்மித்து ஐந்தாறு வயதில் மரிக்கும் குழவிகளுக்கு என்ன கெடுதி என்று உரைக்கின்றது என்று கேட்க காஜி அவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்று கூற கபீர் நரக சொர்க்கத்துக்கு உதவா சிருஷ்டி ஈஸ்வரன் செய்வாரோ என்று கேட்க காஜி சகல ஜீவர்களுக்கும் தங்களுக்கும் மரணம் உண்டு என்று அறியவும் பயந்து நல்வழியில் நடக்கவும் அனித்திய வஸ்துக்களை அபேட்சிக்காமல் இருக்கவும் செய்யும் சிருஷ்டி என கபீர் மனிதர் பிறக்கும் போதும் இருக்கும் போதும் இறக்கும் போதும் துன்பமாயிற்று, முன்வினையே இல்லையெனின் பிறந்து மறிக்கும் குழவி இடையில் அநேக பிணிகளால் துன்பமடைந்து மறிக்குமாயின் கான்முளை அடைந்த துன்ப தோஷம் யார் மேல் சுமத்துகிறது என்று கேட்க காஜி இது ஈஸ்வரனுடைய லீலையாதலால் யார் மீதும் சுமத்தக்கூடாது என்று சொல்ல கபீர் அப்படியானால் நாமும் விளையாட்டாய் அனைவருக்கு துன்பத்தை கொடுத்து லீலை என்று உரைப்போம் என்று கூற காஜி குழந்தைகளுக்கு அபமிருத்தியும் கொடிவியாதியும் வருவது ஏனெனின் தந்தை தாய் செய்த கர்மம் சந்ததிக்காம் என்று உரைக்கக்கூடாதோ என்று கேட்க கபீர் முறுவல் காட்டி தாய் தந்தை செய் கர்மம் சந்ததிக்கு உண்டாகுமாயின் பாவிகளுக்கு புண்ணியவான் ஏன் உற்பவிக்கிறான்? புண்ணியவான்களுக்கு துஷ்டன் ஏன் ஜென்மிக்கிறான்? பிரத்யட்ச பிரமாணமாய் தந்தை ஏவலாளனாயும் சுதன் தலகர்த்தனாயும் இருக்கும் காரணம் ஏன் என்று கேட்க அவரவர்கள் செய்த கர்மம் அவரவர்களே அனுபவிக்க வேண்டுமே இன்றி ஒருவர் செய்த கர்ம தர்மம் ஒருவரை அடையாது. ஒருவனுக்கு ஜென்மித்த மைந்தர் நால்வரில் ஒருவன் ஜாரசோரனாகவும் ஒருவன் விவேகனாகவும் ஒருவன் மந்தபுத்தி உடையவனாகவும் ஒருவன் பிணியாளனாகவும் இருக்கும் காரணம் ஏன்? ஒருவன் தனசம்பந்தனாகவும் ஒருவன் தரித்திரனாகவும் ஒருவன் பார்ப்பதற்கு அருவறுப்புள்ள அங்கஹீனனாகவும் ஒருவன் அழகுள்ளவனாகவும் மாறுபட்டு இருப்பதேன்? ஓ காஜி, அவரவர்கள் முன் செய்வினைப்படியே நடக்கின்றதன்றி ஈஸ்வரன் செய்யும் லீலை அல்ல இது. ஏகஸ்வரூபனான கடவுளுக்கு ஓர் போதும் பட்சபாதம் இராது. ஜீவர்கள் துன்பமடைதல் அவருடைய லீலை என்று உரைப்பது அவிவேகமேயாம். ஆதியில் பிரம்மாவானவர் மனுவை சிருஷ்டித்து அம்மனுவின் முன்னிலையில் மனுஷரை உண்டாக்க மனுநீதிப்படி நடப்போர்க்கு மறுஜென்மம் இல்லை என்றும் மற்றவர்களுக்கு மானிட ஜென்மமும் கிடைத்தல் அரிது என்றும் உரைத்த வாக்கியப்படி சிலர் மனுநீதியை அனுசரித்து தேகாதிகள் அனித்தியம் என்று அறிந்து நித்தியமான பொருளை தேடி உச்சித மாதவத்தை நாடி அத்தபோபலத்தால் ஞானக்கண் துலங்கி கரணங்களின் சேட்டையார் கலங்கி பிரம்மானந்தத்தை ஆசித்து பெரியோர்களை நேசித்து அவர்கள் அருளால் சுகவாரதியில் ஆழ்ந்து தொடர்பவ சமுத்திரத்தை தாண்டி மோட்சமடைவார்கள். அநேகர் மனுநீதியை நிகிரகித்து விஷயாதி போகங்களை இச்சித்து ராகத்வேஷங்களால் கட்டுப்பட்டு ஜீவகாருண்யம் முதலான நோன்புகளை பாதுகாக்காமல் விட்டு அனித்திய மலபாண்ட தேகத்தை மெய்யென்று இருமாந்து அலக்கனுற்று ஆக்கையை வளர்க்க இதர ஜீவர்களை ஹிம்சை செய்து அப்பாவங்களால் பீடிக்கப்பட்டு அபமிருத்துவுக்கு ஆளாகி நால்வகை யோனிகளில் ஜனித்து மாயாமோக சாகரத்தை கடந்து ஏறுவதற்கு ஓர் துறை காணாமல் மயங்கி தயங்கி மானிட ஆக்கையும் பெறுவதற்கு அரிதாகி குறுக்கி யோனிகளில் உழன்று அலைந்து சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மதேவனுக்கும் இடர் கொடுத்தார்கள். முக்கியமான சத்திய வச்சனமானது, ஜீவர்கள் எதை கோருவார்களோ அதையே ஜெகதீஸ்வரன் கொடுக்க ஆதியில் வாக்கை அளித்தார். மனுஷ ஜென்மத்துக்கு உறுதியான மோட்ச வாழ்வை கோரா மானிடர் அவிவேகத்தை குறித்து வாட்டமடைந்து அவித்யா சம்பந்தமுள்ள ஜீவர்களின் இச்சைப்படியே விஷயானந்த போகத்தையே விரும்பி உழலும் மிருகாதி ஜென்மங்கள் எடுக்கும்படியாய் செய்தார். ஜெகதீஸ்வரனுடைய அருட்பிரசாதம் பெறாமல் மாயா வாழ்க்கையில் சிக்கி மலத்தை மனம் என்று ஆசித்தது போல மாதராதி போகங்களையே மேன்மேலும் அபேட்சித்து மாயாந்தகார குகையில் வீழ்ந்து துக்கசாகரத்தில் ஆழ்ந்து மரண ஜனன வினையால் பிணிக்கப்பட்டார்களே அன்றி ஆண்டவனுடைய பட்சபாதம் சற்றும் இல்லவே இல்லை. ஒரு தந்தைக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருவனை சுமந்து செல்லவும் ஒருவனை ஊன்று செல்லவும் செய்ய தந்தைக்கு மனம் வருமா? துஷ்ட பிள்ளைகளை சிருஷ்டி செய்து சிரேஷ்ட மைந்தர்களுக்கு இன்பமளிக்கும் தாதையைப் போலவே பரமேஸ்வரன் எவரவர்கள் கர்ம தர்மங்கள் எவ்வண்ணமாய் இருக்கின்றனவோ அவ்வண்ணமான தேகாதி போகங்களை கொடுக்கின்றார். நிறைவேதுவாக ஜீவர்களுக்கு ஜனன மரணாதி துன்பங்களை கொடுப்பார். நன்றாய் யோசித்து பார்ப்பீர் என்று சாற்றினார் காஜி. தந்தை தாய் கூடும் வேளையில் எப்படியோ அப்படியே முடியும் என்று கூற கபீர், நல்ல வேளையில் கூடும் போது தரிப்பதும் தீய வேளையில் புணரும் போது தரிப்பதுமே காரணமாகும். அதெப்படி என்பீரோ? நல்வினை முற்பிறப்பில் செய்திருப்பவன் நல்வேளையிலேயே தரிப்பான், தீவினை செய்திருப்பவன் தீய வேளையிலேயே கர்ப்பத்தில் தரிப்பான் அல்லாமல் கர்மிகளுக்கும் பிறந்தவன் கர்மியாகவே இருப்பானெனில் இது தந்தை தாயின் குற்றமல்லவா? அப்படியிருக்க மைந்தனை தண்டிப்பானேன்? அப்படி தண்டிக்கக் கூடாதாயின் இந்த மைந்தனை பெற்ற அன்னை அத்தனையும் சிருஷ்டி செய்யக்கூடாதெனின் அவர்களை ஈன்ற தாய் தந்தை குற்றத்தால் வந்தவர்களாதலால் அவர்களையும் கோபிக்கலாகாது. இறுதியில் அவர்களை ஈன்ற மூதாதைகளையும் தண்டிக்கக் கூடாமல் இருக்கும், தண்டனையே இல்லாமல் போய்விடும். இப்படி விவேகிகள் சங்கை செய்வாரோ என்று உரைத்து, ஓ காஜி, அவரவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினையின் காரணம் தண்டிகையை சுமப்பவர்களும் ஊர்ந்து செல்பவனையும் ராஜதீகம் செய்பவனையும் ஏவலாளர்களாயிருப்பவர்களையும் காட்சி பிரமாணமாகக் கண்டு சந்தேக நிவர்த்தி செய்து கொள்வதுமன்றி பொதுவான கடவுளுக்கு ராஜன் செய்த நலம் என்ன, மற்றவர்கள் செய்த கொடுமை என்ன? பட்சபாதமுள்ள ஈஸ்வரனுக்கு பரிபூரணன் என்றும் கருணாநிதி என்றும் சொல்லக்கூடுமோ? அகமுகமுள்ள ஞானிகளுக்கு அரூபமாகவும் பகிர்முகமுள்ள பக்தர்களுக்கு ரூபமாகவும் தோன்றுபவன் ஒருவனே என்று உபயர் அல்ல. ஆதலால் நீங்களும் ரூபமுள்ள பகவானை அகத்தியம் தொழுது அவன் ஆசியை பெறுவீர்கள் என்று கூறினார் காஜி. ரூபத்தை தொழ்பவனுக்கு ரவுராஜி நரகம் என்றும் கடவுளுக்கு ரூபம் உண்டு என்பவனை உடனே இரண்டு துண்டாக்க வேண்டும் என்று எங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கின்றது என்று கூற கபீர், இப்ராஹிம் பயம்பர் உற்பத்தியாகாமுன் இவ்வுலகில் உள்ள சமஸ்த மாந்தர்களும் மும்மூர்த்திகளின் சுரூபங்களை பணியவில்லையோ என்று கேட்க, காஜி, அவிவேகத்தால் பணிந்தார்கள். இப்ராஹிம் பயம்பர் கடவுள் உத்தரவுப்படி அவதரித்து அதை கண்டித்து கடவுளையே தியானிக்கும்படியாக செய்தார் என்று கூற கபீர், அந்த இப்ராஹிம் தந்தையானவர் விக்கிரகங்களையே செய்து அதை விக்கிரயப்படுத்தி அவ்விக்கிரகங்களை அன்புடன் பூஜிக்கும்படியாய் போதித்துக் கொண்டிருந்தவர்க்கு பிள்ளையாய் பிறந்த இப்ராஹிம் என்பவர் தந்தை மனமோக விக்கிரக பூஜையை நிகிரகித்து அப்பட்டணத்தில் உள்ளோர்களால் அடிபட்டு வேறு தேசத்துக்கு ஓட்டமெடுத்து அத்தேசத்தில் சிறந்த ஓர் பட்டணத்தில் பிரவேசித்து தான் குரு பரம்பரையில் உற்பவித்தவனாயிருந்தும் ராஜன் புத்திரி தனக்கும் புத்திரி என்று உரைக்கும் நீதியை துறந்து அந்நகருக்கு இறைவனுடைய மகளாகிய ஆஜ்ரா என்பவளை கரவடமாய் கவர்ந்து கள்வனாய் மறுதேசத்திற்கு ஓடி அப்பட்டணத்து அரசன் புத்திரியான சாராவை மணந்து அவள் மீதிருக்கும் மோகத்தால் அவள் சொற்படி பூர்ணகர்ப்பவதியாயிருக்கும் தன்னை நம்பி வந்த ஆஜ்ரா என்பவளை காட்டில் கொண்டு போய் விடுத்து அப்பாவத்தால் சூழப்பட்டு பின்பு அவ்வாஜரா இருக்கும் சௌக்கியத்தை ஆசித்து சாராவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை கடந்து ஆஜராவை கூடி தலையும் முகமும் குறியும் மொட்டையடிக்கப்பட்டு மேன்மை கெட்டு ஆஜராவுக்கு பிறந்த இஸ்மாயில் ஒரு வழியாகவும் சாராவுக்கு பிறந்த இசாக்கூறு மார்க்கத்துச் செல்லவும் பிரஷ்டத்தை அடைந்து இரண்டு மதங்களாக பிரிந்து நம்ருத்ராஜா முதலானவர்களால் துரத்தப்பட்டு நாட்டை விட்டு காட்டை அடைந்து தீவாந்திரங்களில் சென்று அங்கிருக்கும் மிருகத்துக்கு இணையான கிராதர்களுக்கு குருக்களாகி மூக்கறுக்கப்பட்டவன் பலர் மூக்கையும் அறுக்க துணிந்த கதை போல அநேக மாந்தர்களை கெடுத்து ஜீவகாரணத்தோடு இருப்பவர்களை தடுத்து பாவம் பரவச் செய்து யுக்தி வார்த்தைகளால் புத்தர்களை சேர்த்து குரான் என்றும் சத்திய வேதம் என்றும் பெயரிட்டு இஸ்மாயில் இசாக் என்னும் இருவரும் எங்கள் வேதமே சத்தியம் என்றும் உங்கள் வேதம் அசத்தியம் என்றும் தர்க்கிக்கும் குதர்க்க வார்த்தைகள் ஆடி அம்மதத்தை நிலைப்படுத்துவதற்கு தங்களால் ஆகாமல் மறிக்கும் போது தங்களை அண்டினவர்களுக்கு உபதேசித்து நரகத்தில் பிரவேசித்தார்கள். பின்பு புத்தகங்கள் இரண்டையும் ஆதியில் இருந்த நீதியுள்ளோர் ஓர் விதமாய் கண்டு சமுத்திரத்தில் இருந்துவிட அன்று முதல் உங்களிலேயே தர்க்கம் விழுந்து உங்கள் வேதம் சமுத்திரத்தில் எரியப்பட்டதென்றும் உங்கள் வேதமே சமுத்திரத்தில் மூழ்கி போச்சுதென்றும் குதர்க்கங்கள் ஆடி இந்துக்களால் நீக்கப்பட்ட நீச்சர் மிலேச்சர் என்னும் இருவரும் மறுபடி அவ்விந்து மதத்தில் பிரவேசிக்கக் கூடாமல் முன்மாதிரி மிருகங்களைப் போல பாலைவனங்களில் அலைந்து திரிந்து இஸ்மாயிலை சார்ந்த நீச்சர் மாத்திரம் ஆதராயிருந்த இடத்தை முக்கிய ஸ்தானமாக்கி மக்கா என்று பெயரிட்டு இறுதியில் உண்டான மஹமதுவால் ஏற்படுத்திய புத்தகத்தை வேதம் என்றும் மஹமதுவே குரு என்றும் நம்பி இப்ராஹிமுக்கு உண்டான ஆக்ஞைக்கு உட்பட்டார்கள். நீங்களும் அதுவே வழியானீர்கள். மற்ற இசாக்கை சார்ந்தவர்களாகிய மிலேச்சர் நானே தெய்வம் என்று அறிந்து கொடி ஆக்ஞைக்கு உட்பட்ட இயேசு என்னும் ஓர் மானிடனை குருவென நம்பி அவனுடைய சரித்திரங்களையே வேதம் என்று உறுதி கொண்டு அலைகிறார்கள். இப்படி அலைய வேண்டும் காரணம் விக்கிரகத்தை நிகிரகித்த இப்ராஹிம்மால் வந்ததாம். நடுவாந்திரத்தில் வழிதப்பி பிசகி நோக்கு மத்தியில் உண்டான புத்தகங்களும் வித்தையிலும் புத்தியிலும் சித்தி வித்தையிலும் சற்றும் சிறந்தவர்களும் வேதங்களாகவும் குருக்களாகவும் இருக்க வேண்டியது முறைமையே அன்றி சற்றும் பிசகில்லை. ஏனெனில் மகமதுவுக்கும் இயேசுவுக்கும் முன்னிருந்தவர்களுக்கெல்லாம் குரு ஆவாரோ வேதமேதோ அதை உங்களால் அறியக்கூடியதும் அல்ல, சொன்னால் நம்பத்தக்கதும் அல்ல. முன்னமே குற்றவாளிகள் என்று அகப்பட்டவர்க்கு போதிக்கவும் கூடாது. கொலைஞனுக்கு கொலை மறுத்தலை கூறினால் குற்றமாகவே இருக்குமன்றி அனாசாரனுக்கு ஆசாரத்தையும் விபசாரிக்கு கற்பின் மேன்மையையும் விரித்துரைத்தால் கசப்பாகவே இருப்பதன்றி போதிப்பவர்க்கு ஆயாசமே பிரயோஜனமாகும் என்று உரைக்க கேட்ட துலுக்கரெல்லாம் மிகவும் ஆக்ரம குரோதர்களாய் கபீரை வெட்டென்றும் குத்தென்றும் நெருங்கி வரக் கண்ட கபீர், ஓ துலுக்கரே, முன்பு பிரகலாதன் எங்கும் ஹரியே நிறைந்திருக்கிறார் என்று சொல்ல கேட்ட ஹிரண்யன் இந்த தூணிலும் இருப்பானோ என்று அறைந்த தூணிலிருந்து வெளிப்பட்ட பகவானால் இறந்தது போல் உங்களுக்கும் நேரிடும் போல் இருக்கிறது என்று கூற துலுக்கர் ஏதோ அந்த அரியை அழிப்பியும் பார்ப்போம் என்று கற்களையும் கட்டைகளையும் ஏந்திக் கொண்டிருக்க கபீர் காஜியை நோக்கி, ஓ காஜி, இவர்களெல்லாம் உனக்குள் ஐக்கியமானவராதலால் நீ ஒருவரே என் அருகில் வந்து பரீட்சை செய்ய வேண்டிய மனம் உடையவரானால் பரீட்சித்துப் பாரும், ஏதோ கைகொட்டித் தாரும் என்று ஓர் துளபமணியை பிரயோகித்தார். அது அக்னிஜுவாலையாய் எரிந்து வர அது கண்ட துலுக்கரெல்லாம் மூளைக்கோருவராய் ஓட்டமெடுத்து இனி இந்த துஷ்டன் இருக்கும் இடத்தில் நாம் இருக்கவே கூடாது என்று தங்கள் தங்கள் வீடுகளை பிரித்துக் கொண்டு வேறிடம் போய் தமால் வேட்டை தனியாக்கி கபீர் மகாமந்திரவாதி என தீர்மானித்து கபீரை கண்டால் பயந்து நயந்து நடுங்கி ஒடுங்கி இருந்தார்கள். பின்பு கபீர் ஆனந்தமாய் ராம மந்திரத்தை தியானம் செய்து கொண்டு வேட்டைச் சூழ்ந்த நிலத்தில் துளபத் தோட்டம் ஏற்படுத்தி நாள் கழிக்கத் தொடங்கினார். கேட்டீர்களோ சித்தர்களே என்று நாபாஜி சித்தர் பின்னும் சொல்லலாயினார்.